ಮಾಧವ ಕುಂಜ ಬಿಹಾರಿ ಜಯ ರಾಧಾ ಮಾಧವ ಕುಂಜ ಬಿಹಾರಿ ಜಯ ರಾಧಾ ಮಾಧವ ಕುಂಜ ಬಿಹಾರಿ ಜಯ ಗೋಪಿ ಜನ ವಲ್ಲಭ ಗಿರಿವರ ದಾರಿ ಜಯ ಗೋಪಿ ಜನ ವಲ್ಲಭ ಗೋಪಿ ಜನ ವಲ್ಲಭ ಗಿರಿವರದಾರಿ ಗಿರಿವರದಾರಿ ಯಶೋದನಂದನ ಗಜನರಂಜನ ನಂದನ ಯಶೋದನಂದನ ರಜ ಜನರಂಜನ ಯಶೋದನಂದನ ರಜ ಜನರಂಜನ ಯಮುನ ತೀರಾವನದಾರಿ ಯಮುನ ತೀರಾ ಯಮುನ ತೀರಾವನದಾರಿ ಯಮುನ ತೀರಾ
ಅಭಯಸ್ತನಾರ್ವಿಂದ ಭಕ್ತಿವೇದಾಂತ ಸ್ವಾಮಿ ಶೀಲ ಪ್ರಭುಪಾದಕಿ ಆನಂದ ಕೋಡಿ ವೈಷ್ಣವೃಂದಕಿ ನಾಮಚರದ ಶಾಸ್ತ್ರಕ್ಕೆ ಶ್ರೀರೂಪ ಸನಾತನ ಪಟಲ ವಿನಾಶಿ ಜೀವ ಗೋಪಾಲ ಪದ್ಮ ಪತ್ರ ಸ್ವಾಮಿವೃಂದಕಿ ಹೇಮ್ ಶ್ರೀ ಕವೋ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಚೈತನ್ಯ ಪ್ರಭು ನಿತ್ಯಾನಂದ ಶ್ರೀ ಅದ್ವೈತ ಗದಾಧರ ಶ್ರೀವಾಸಾದಿ ಗೌರಭಕ್ತ ವೃಂದಕಿ ರಾಜಭೂಮಿ ವೃಂದಾವನಕ್ಕೆ ಜಯ ಮಾಯಪುರ ಪುರುಷೋತ್ತಮ ಶ್ರೇತ್ ಜಗನ್ನಾಥಪುರಕ್ಕೆ ಜಯ ಶ್ರೀರಂಗ ಕ್ಷೇತ್ರಕ್ಕೆ ಜಯ ಗಂಗಮಾಯಿ ಮುನಿಮಾಯಿ ಕಾವೇರಿಮಾಯಿ ಭಕ್ತಿದೇವ ತುಳಸಿ ಮಹಾರಾಣಿಗೆ ಜಯ ಶ್ರೀ ಶ್ರೀ ರಾಧಾಕೃಷ್ಣ ಗೋಪ ಗೋಪಿನಾಥ್ ರಾಮಕುಂಡ ರಾಧಾಕುಂಡ ಗಿರಿಗೋವರ್ಧನ್ ಕಿ ಜಯ ಶ್ರೀ ಶ್ರೀ ಜಗನ್ನಾಥ ಬಲದೇ ಸುಭದ್ರಮಯ್ಯ ಕಿ ಜಯ ಶ್ರೀರಂಗನಾಥ ಸ್ವಾಮಿ ಕಿ ಜಯ ಹರೇ ಕೃಷ್ಣ ಮಹಾಮಂದಿರ್ ಕಿ ಜಯ ಹರಿನಾಮ ಸಂಕೀರ್ತನೆಯಾಗಿ ಕಿ ಜಯ ಜಯ ಶ್ರೀ ಶ್ರೀ ಕಾರ್ತಿಕ್ ಮಂತ್ ಕಿ ಜಯ ಶ್ರೀ ರಾಧಾ ದಾಮೋದರ ಭಗವಾನ್ ಕಿ ಜಯ ಶ್ರೀಲ ಪ್ರಭುಪಾದ ಕಿ ಜಯ
ಓಂ ನಮೋ ಭಗವತೆ ವಾಸುದೇವಾಯ ಓಂ ನಮೋ ಭಗವತೆ ವಾಸುದೇವಾಯ ವಾಸುದೇವಾಯ ನಾರಾಯಣ ನಮಸ್ಕೃತ್ಯ ಹರಂ ಚೈವ ನರೋತ್ತಮ ದೇವೀ ಸರಸ್ವತೀ ವ್ಯಾಸ ತದೋಜಯ ಸ್ಥಿರಯೇ ಕಷ್ಟಪ್ರಾಯೇಷು ಅಭದ್ರೇಷು ನಿತ್ಯ ಬಾಹವತ ಸೇವಯ ಬಹವತಿ ಉತ್ತಮ ಶ್ಲೋಕೆ ಭಕ್ತಿ ಭವತಿ ಶಿಕಿ ಓಂ ಅಜ್ಞಾಂತಿ ಮಿರಾಂಧಸ್ಯ ಜ್ಞಾನಾಂಜನ ಚಲಾಗಯ ಸತ್ಸುರು ಮಿಲಿತಮೇನ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರುವೇ ನಮಃ ಶ್ರೀಚೈತನ್ಯ ಮನೋಭೀಷಾಂ ಸಾಬಿದಮ್ಮೇನ ಭೂತಲೆ ಸ್ವಯಂ ರೂಪ ಗದಾಮಯ್ಯಂ ತದಾತಿಂ ಸ್ವಪದಾಂತಿಗಂ ವಾಂದೇಗಂ ಶ್ರೀಗುರು ಶ್ರೀಯುತಪದಕಮಲಂ ಶ್ರೀಗುರು ವೈಷ್ಣವಾಂಶ ಶ್ರೀರೂಪಾಂ ಸಾಗ್ರಜಾದಾಂ ಸಗಗಣಾರಘುನಾಥಾಂ ತಾಂ ಸಜೀವಂ ಸಾತ್ವೈದಂ ಸಾವಧೂತಂ ಪರಿಜನ ಸಖಿದಂ ಕೃಷ್ಣ ಚೈತನ್ಯದೇವಂ ಶ್ರೀರಾಧಾ ಕೃಷ್ಣಪಾದಾಂ ಸಗನ ಲಲಿತಾ ಶ್ರೀ ವಿಶಾಖಾಂ ಚ ನಮಃಂ ವಿಷ್ಣುಪಾದಾಯ ಕೃಷ್ಣಪ್ರೇಷ್ಠಾಯ ಭೂತಲೆ ಶ್ರೀಮದೇ ಜಯಪದಾಗಸ್ವಾಮಿನಿಧಿ ನಾಮಿನೇ ನಮೋ ಆಚಾರ್ಯ ಪಾದಾನಿತಾಗಿರ್ಭಪದಾಯಿನೇ ಗೌರಗದಾಮದಾಯ ನಗರ ಗ್ರಾಮಧಾರಿಣೆ ಜಯ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಚೈತನ್ಯ ಪ್ರಭು ನಿತ್ಯಾನಂದ ಶ್ರೀ ಅದ್ವೈತ ಗದಾಧರ ಶ್ರೀವಾಸಾದಿ ಗೌರಭಕ್ತವೃಂದ ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம நம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரியே ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு முதல் தடவையா யாராவது வந்திருக்காங்களா இங்க? ஹரே கிருஷ்ணா சத்சங்கத்து முதல் தடவையா வந்திருக்கு. இந்த ஹரே கிருஷ்ணா சத்சங்க நிகழ்ச்சி இஸ்கானுடைய இந்த ப்ரோக்ராம் வந்து வார வாரம் இங்க உபன்யாசம் நடந்துட்டு நிறைய பேர் வார வாரம் வந்து கலந்துருக்கீங்க. ஸ்ரீ ஸ்ரீ ஜெகநாதர் பலராமர் சுபத்ரா தேவி இங்கிருந்து நமக்கு அருள் பாலிச்சுட்டு இருக்காங்க. ஸ்ரீ ஸ்ரீ நிதாய கௌரசுந்தர் சைத்தன்ய மகாபிரபும் நித்யானந்த பலராமரும் நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருக்காங்க. இந்த இனிமையான மாலைப்பொழுதுல இவங்களுடைய சன்னி இங்க அவங்க எழுந்தேறி இருக்காங்க. அவங்களுடைய சன்னிதியில நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கோம். இன்றில் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. கார்த்திக் விரதம் அல்லது தாமோதர மாதம். இங்கே ஸ்ரீ ஸ்ரீ யசோதா தாமோதரம் எழுந்தள்ளி இருக்காங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா இங்கே நம்ம எல்லாருமே அவங்களுக்கு நெய்தீபம் ஏற்றணும். ஸோ இங்கே புதுசாக வந்திருக்கிறவங்க, வாரந்தோறும் வந்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நல்லா பகவானுடைய புனித நாமங்களை உச்சரித்து மேலும் அவங்க பக்தி தோண்டில் முன்னேற்றடைந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஆசீர்வாதத்தை பெறணுங்கிறதுக்காக நம்ம எல்லாரும் கூட ஒருக்கா சேர்ந்து பகவானுடைய நாமத்தை உச்சரிப்போம்.
ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே
ஹரே. பொதுவா நம்ம வழக்கமா ஞாயிறு விருந்தில ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலையில நம்ம பகவத்கீதை உபன்யாசம் பண்ணுவோம். இனி வரக்கூடிய 3-4 வாரங்கள்ல நம்ம கிருஷ்ணருடைய லீலைகளை பற்றி கலந்து ஆலோசிக்க இருக்கிறோம். இந்த மாதம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது, ரொம்ப மங்களமானது. நதிகள்லேயே புனிதமானது உயர்ந்தது கங்கை, மலைகள்லேயே உயர்ந்தது இமாச்சலம். இந்த மாதிரி மாதங்கள்லேயே மிக உயர்ந்ததான இந்த கார்த்திகை மாதம் சொல்லப்படுது. இது தமிழ் கார்த்திகை மாதம் இல்லை, சமஸ்கிருத கேலண்டரில் சமஸ்கிருத நாட்காட்டியில் வரக்கூடிய மாதம் கார்த்திகை மாதம். அந்த கார்த்திகை மாதம் வைஷ்ணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது, குறிப்பாக கௌடிய வைஷ்ணவர்களுக்கும் இன்னும் விசேஷமானது. ஏன்னா இந்த கார்த்திகை மாதம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானது. ஏன் இந்த கார்த்திகை மாதம் இவ்வளவு விசேஷமானதுன்னா, இது ஸ்ரீமதி ராதாராணிக்கு மிகவும் பிரியமானது. ஸ்ரீமதி ராதாராணி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பக்தர்களே ரொம்ப உயர்ந்தவங்க. கிருஷ்ணருடைய பக்தர்களில் நிறைய வகையாக இருக்காங்க. நாரத முனிவர், பாண்டவர்கள், குந்தி மகாராணி, திரௌபதி, விதுரர், இந்த மாதிரி நிறைய பாகவதர்கள் பக்தர்கள் இருக்காங்க. இந்த பக்தர்கள் எல்லாமே உயர்ந்தவங்களா சொல்லப்படுறவங்க கோகுலத்தில் விருந்தாவனத்தில் இருந்துட்ட கோபிகைகள். அந்த கோபிகள்லேயே ரொம்ப உயர்ந்தவங்க 8 கோபிகைகள். அந்த 8 கோபிகளையும் பிரதானமானவங்க ஸ்ரீமதி ராதாராணி. ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணருடைய ஆனந்த ஸ்வரூபம். கிருஷ்ணருக்கும் ராதிக்கும் வித்தியாசம் கிடையாது. அந்த ஸ்ரீமதி ராதாராணிக்கு மிகவும் பிரியமானதும் அவங்க பக்தியை கொடுக்கக்கூடியதுமான இந்த கார்த்திகை மாதம் மிக மிகவும் விசேஷமானது. ஸோ யாரெல்லாம் இந்த கார்த்திகை மாதத்தில் பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறாங்களோ, பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுறாங்களோ, பகவானுடைய கோயிலில் போய் அவர் தரிசனம் பண்ணுறாங்களோ, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு துளசி இலையை அர்ப்பணிக்கிறாங்களோ, அவங்க எல்லாருமே வந்து பல ஜென்மங்களாக செய்த பாவங்கள்லேருந்து விடுபடுறாங்க. பத்ம புராணம், பிரகத் நாரதிய புராணம், பிரம்ம வைவத்வ புராணம், பாகவத புராணம் போன்ற இத்தியாச புராணங்களில் இந்த இந்த மாதத்துடைய மகத்துவத்தை உயர்த்தி சொல்லப்பட்டிருக்கு. நிறைய இதிகாச புராணங்களில் இந்த கார்த்திகை மாதத்துடைய மகத்துவம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. யாராவது இந்த மாதத்தில் பகவான் தாமோதருக்கு நெய்தீபம் ஏற்றுறாங்கன்னு சொன்னால் அவங்க பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலேருந்து விடுபடுறாங்க. யாராவது இந்த மாதத்தில் பகவத்கீதை படிக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க திரும்பவும் இந்த துன்பம் நிறைந்த உலகத்துக்கு திரும்ப வரதில்லை. யாராவது இந்த மாதத்தில் வைஷ்ணவர்களுக்கு சேவை பண்ணுறாங்கன்னா அவங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவங்களாயிறாங்க. யாராவது இந்த மாதத்தில் பகவானுடைய நாமங்களை தொடர்ந்து உச்சரித்தாங்கன்னா அவங்க அளவில்லாத பலன்கள் அடைகிறாங்க. இந்த மாதத்தில் செய்யக்கூடிய பக்தி சேவையானது மிக சிறியதாக இருந்தாலும் அதனுடைய பலன் வந்து பன்மடங்கு அதிகரித்து தரக்கூடியதாக. உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு சிறிய சேவை பண்ணா கூட அதோட பலன் வந்து அளவிட முடியாது. ஒரு மாலை நம்ம ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபித்தோம்னா இந்த மாதத்துல, இந்த கார்த்திகை மாதத்துல ஒரு மாலை நம்ம ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரித்தோம்னா 100 மாலை செய்த பலன்கள் கிடைக்கும். அந்த மாதிரி இது வந்து கிருஷ்ணருக்கு மிகவும் மிகவும் சந்தோஷம் தரக்கூடிய மாதமா இருக்கிறதுனால இந்த கார்த்திகை மாதத்துல என்ன பக்தி சேவை செய்தாலும் அது பெறுகின்றே பல விதங்கள். ஸ்வல்பம் அப்பியசிய தர்மசிய திராயதே மகதோ பயார். கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்லியிருக்கார், ஸ்வல்பம்னா சிறிது, சிறிது யாராவது பக்தி சேவை பண்ணா கூட அது கிடைக்கக்கூடிய பலன் வந்து அளவிடவே முடியாது. திராயதே மகதோ பயார், மிக பயங்கரமான பயத்திலிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியதார். அதனால இந்த மாதத்தை நம்ம எந்த அளவுக்கு முழுமையாக பயன்படுத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆத்மீக முன்னேற்றம் கிடைக்கும். யாரெல்லாம் வந்து இந்த கார்த்திகை மாதத்தில் குறிப்பாக இது புதன்கிழமை தொடங்கியிருக்கு, புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இன்றைய 5வது நாள், இந்த 5வது நாள் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து இங்கே ராதா கிருஷ்ணருக்கு, யசோதா கிருஷ்ணருக்கு, ஜெகநாதருக்கு நெய்தீபம் ஏற்றணும். இதே நீங்கள் தினமும் வீட்டில் செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் இந்த சத்சங்கத்தில் வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யலாம். உங்கள் வீடுகளில் தினமும் தாமோதருடைய பழத்தை வச்சுட்டு தாமோதருக்கு நெய்தீபம் ஏற்றலாம். அந்த நெய்தீபம் ஏற்றதோடைய மகத்துவத்தை நம்ம இன்று நம்ம கலந்து பகிர்ந்துக்க போகிறோம். புராணங்களில் கிருஷ்ணருக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் விரதம் இருக்கிறவங்க, நெய்தீபம் ஏற்றவங்க என்னென்ன நிலை அடைகிறாங்கன்னு பல பல சரித்திரங்களும் கதைகளும் இருக்குது. இந்த வாரம் அதை பற்றி கலந்து பகிர்ந்துக்க போகிறோம். அடுத்த வாரம் கிருஷ்ணருடைய லீலைகளில் பேச போகிறோம். ஏன் இந்த மாதம் இவ்வளோ விசேஷமானதுன்னா, கிருஷ்ணருடைய பால்ய லீலைகள்லாம் இந்த மாதத்தில் நடந்தது. கிருஷ்ணருடைய லீலைகளை நம்ம 3 வகையாக பிரிக்கலாம். கிருஷ்ணா கோகுலத்தில், கோகுல் மகாவன் அல்லது விருந்தாவனம் அப்படிங்கிற இடத்துல புரிந்த லீலைகள், கிருஷ்ணர் மதுராவில் செய்த லீலைகள், கிருஷ்ணர் துவாரகாவில் செய்த லீலைகள். கிருஷ்ணர் துவாரகையில் ஒரு பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தார், மதுராவில் ஒரு பெரிய இளவரசராக இருந்தார். ஆனால் விருந்தாவனத்தில், கோகுலத்தில் ஒரு சாதாரண இடையர்குல சிறுவனாக, கண்டுகளை மேற்கூடிய ஒரு ஆயர்குல சிறுவனாக இருந்தார். அப்போ இந்த கிருஷ்ணருடைய லீலைகள் எல்லாமே மங்களமானது, எதுவும் வித்தியாசம் இல்லாதது, பூரணமானது, நித்தியமானது, அறிவு நிறைந்தது, ஆன்மீகமானது. ஆனாலும் கூட கிருஷ்ணருடைய லீலைகளில் மிகவும் கவரக்கூடியது அவருடைய பால்ய லீலை. வேற எந்த அவதாரம் அது போன்ற லீலைகளை செய்ததே கிடையாது. கிருஷ்ணரா இந்த உலகத்தில் தோன்றி பகவான் செய்த லீலைகள் மாதிரி வாமன தேவரோ, இல்லை நரசிம்மரோ, இல்லை கூர்ம அவதாரம் செய்தவரோ, இல்லை ஈவன் ராமச்சந்திர பகவான் கூட அந்த மாதிரி அற்புதங்கள் செய்வார். ராமச்சந்திரரும் பால்ய குழந்தையாக இருந்து அப்படியே வளர்ந்து அவர் இந்த உலகத்தில் லீலையில் புரிந்தார். ராமச்சந்திரனுடைய லீலைகள் கூட நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிறதில்லை. ஆனால் ஏன் இவ்வளவு தூரம் விசேஷம்னா, ஏன்னா கிருஷ்ணர் வந்து பூர்ணம், ஸ்வயம் பகவான். கிருஷ்ணர் ஸ்வயம் பகவான், அவர் இந்த உலகத்தில் தோன்றும் போது மற்ற எல்லா அவதாரங்களுள்ள அம்சமும், எல்லா அவதாரங்களுள்ள சிறப்பும் கிருஷ்ணர்கிட்ட இருக்கு. கிருஷ்ணா அப்படின்னு சொன்னாலே எல்லாரையும் வசீகரிக்கக்கூடியவர். அதனால தான் கிருஷ்ண பக்தி இயக்கத்துக்கு வராதவங்க கூட கிருஷ்ணர் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? நீங்க யார்ட்டையா போய் கிருஷ்ணர் சொன்னா என்ன சொல்லுவாங்க? தெரியலன்னு சொல்லுவாங்க. வேற யாராவது ரொம்ப அழகானவங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் யார்ட்டையாவது போய், நான் இன்றைக்கி ஹரே கிருஷ்ணா இயக்கத்துக்கு போனேன், இங்கே கிருஷ்ணருக்கு பூஜைலாம் நடந்தது பார்த்தேன் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? ஆ, கிருஷ்ணரா அவர் வெண்ணை திருடுவார், அவர் வந்து மண்ணி திருப்பார், அவர் கோபிகளுடைய வஸ்திரத்தில் எடுத்து போடுவார். இந்த மாதிரி பாரத பூமியில் உள்ளவங்க ஓரளவுக்கு கிருஷ்ணருடைய லீலைகளை தெரிஞ்சு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி கிருஷ்ணர் புரிந்த லீலைகளுடைய நிறைய தாத்பரியங்களும் தத்துவங்களும் இருக்கு. கிருஷ்ணர் வந்து கோகுலத்தில் மண்ணை தின்றதாகட்டும், வெண்ணையை திருடி உண்டதாகட்டும், கோபிகளுடைய வஸ்திரத்தை எடுத்துன்னு போனதாகட்டும், இது எல்லாத்துக்குமே பின்னாடி பல பல ஆன்மீக தத்துவங்கள் புதைந்து கிடக்கு, பொக்கிஷங்கள் இருக்கு. அதை தெரியாதவங்க அது ஒரு கேலியாக சொல்லுவாங்க, இல்லை ஏதோ விளையாட்டாக சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனால் உண்மையில் கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது மிக மிக உன்னதமானது, மிக உயர்ந்தது. சில பிரபுபாதர் போன்ற ஆச்சாரியருடைய கருணையினால அந்த கிருஷ்ணருடைய பக்தியில் இருக்கக்கூடிய தத்துவங்களும் தாத்பரியங்களும் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. முந்தைய ஆச்சாரியர்களும் சில பிரபுபாதரும் இப்போ இருக்கக்கூடிய பிரபுபாவுடைய சிசியர்களுமான இப்போ இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களுடைய கருணையினால ஓரளவுக்காவது நம்ம கிருஷ்ணருடைய லீலைகளுடைய தாத்பரியம் என்ன, அவர் என்ன லீலைகள் புரிகிறார், அதுலேருந்து என்ன தத்துவங்களை நம்ம புரிஞ்சின்றோம் அப்படிங்கிறத நம்ம பின் வரக்கூடிய உபன்யாசங்களில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இன்றைக்கு இந்த கார்த்திகை மாதத்துடைய சிறப்புகளை நம்ம பகிர்ந்துக்க போகிறோம். இந்த கார்த்திகை விரதம் இருக்கிறதுடைய சிறப்பு பத்மபுராணத்தில் ரொம்ப உயர்வாக சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒரு பிராமணர், அவர் சகா மலை அப்படிங்கிற மலைப்பகுதியில் வாழ்ந்துட்டு இருந்தார். அந்த சகா மலைப்பகுதிக்கு பக்கத்தில் காவேரிபுரம்னு ஒரு ஊர் இருந்தது, காவேரிபுரம். அந்த காவேரிபுரத்தில் அவர் வாழ்ந்துட்டு வந்தார். அவர் விஷ்ணுவுடைய மிகச்சிறந்த பக்தர். இந்த பிராமணர் விஷ்ணுவுடைய மிகச்சிறந்த பக்தர். எப்போவுமே பகவான் விஷ்ணுவை, கிருஷ்ணரை பூஜிப்பார், அவருக்கு ஆராதனை செய்வார், அவருடைய நாமங்களை உச்சரிப்பார். இப்படி எப்போவுமே அவர் கிருஷ்ணர் மேலே தூய்மையான பக்தியோடு வாழ்ந்துட்டு இருந்தார். அப்போ ஒரு நாள் அந்த பிராமணர் கிருஷ்ணரை பூஜிக்கிறதுக்காக பூஜா பாத்திரங்கள் உள்ள ஒரு தட்டு, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜெகநாதருக்கு பூஜை செய்யும்போது அந்த தட்டில் நிறைய பூஜை பொருட்கள்லாம் இருக்கும், ஊதுபத்தி, நெய் தீபம் உள்ளது, அப்புறம் துளசி தீர்த்தம் இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த பிராமணர் கிருஷ்ணருக்கு பூஜை செய்கிறதுக்காக பூஜை தட்டை எடுத்துன்னு போயிட்டுருந்தார் கோயிலுக்கு. அவர் இருக்கிற ஆசிரமத்திலேருந்து கோயிலுக்கு போகிறதுக்காக அவர் எடுத்துன்னு போகிறார். காட்டு வழி, அது ஃபுல்லாக காடு தான். அப்படி அவர் அந்த பூஜை பாத்திரம் எடுத்துன்னு போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு பிரம்ம ராட்சசர், பிரம்ம ராட்சசன்னா மிக கொடூரமான ரூபம் உள்ளவங்க, யாராவது ரொம்ப பாவம் செய்தவங்க, பிராமணனை கொன்னவங்க, ரொம்ப கீழ்த்தனமாக வாழ்ந்துட்டவங்க, தன்னுடைய ஆசையில் நிறைவேறாமல் தற்கொலை செய்து கொள்றவங்க, இந்த மாதிரி உள்ளவங்கலாம் பிரம்மராட்சசராக போயிடுவாங்க. பிராமணருக்கு அபராதம் செய்கிறவங்க, பிராமணரை நிந்திக்கிறவங்க, இவங்க எல்லாமே. அதனால தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். பக்தி சேவை செய்யும்போது குருவையோ அல்லது மற்ற வைஷ்ணவ பக்தர்களையோ, கூட பக்தி சேவை செய்யக்கூடிய பக்தர்களையோ, இல்லை பகவானையோ, இல்லை பக்தி சம்பந்தமான எந்த விஷயத்தையும் நம்ம வந்து பரிகாசம் செய்யக்கூடாது. நம்மளுடைய கருத்துக்களையோ குறைகளையோ சொல்றதுக்கு நமக்கு அதிகாரமே கிடையாது. ஸோ அதனால ரொம்ப கவனமாக இருக்கும் பக்தி சேவை செய்கிறவங்க. ஸோ இந்த பிராமணர் விஷ்ணுவுக்கு பூஜை செய்கிற அந்த பூஜா பாத்திரத்தை எடுத்துன்னு போகும்போது ஒரு பிரம்ம ராட்சசர் அவரை வழிமறிக்கிறார். வழிமறித்த உடனே இவர் இந்த பதட்டத்தில் பயந்து போய் அந்த பூஜா பிளேட்டை அப்படி தூக்கி வீசுறார், கையிலேருந்து வீசி போகுது, பறந்து போகுது. அப்போ அதுலேருந்து சில துளசி தீர்த்தம், அந்த பூஜை பாத்திரத்தில் இருந்த துளசி தீர்த்தம் அந்த தண்ணி வந்து ராட்சசன் மேலே படும். பட்ட உடனே அவன் ரொம்ப ஒரு தெய்வீகமான ஒரு உடல் அடையிறான், ஒரு தெய்வீகமான உடல். உடல் அடைந்த உடனே அந்த பிரம்மராட்சச வந்து தன்னுடைய நிலையிலிருந்து விடுபட்டு அந்த பிராமணருக்கு நமஸ்காரம் செய்கிறான். பிராமணருக்கு நமஸ்காரம் செய்ததும் அந்த பிராமணர் கேட்குறாரு, ஓ பிரம்மராட்சசே, நீ எப்படி இந்த மாதிரி ஒரு கோர ரூபத்துக்கு போன, உனக்கு எப்படி இந்த மாதிரி உடமாதிரி உடல் கிடைச்சிது, நீ என்னவா இருந்தது இதுக்கு முன்னாடி, ஏன் உனக்கு இந்த மாதிரி நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை அந்த ஆக்சுவலி ஒரு பெண் அந்த பெண்கிட்ட கேட்குறேன், ஏன் உனக்கு இந்த மாதிரி நடந்தது. அப்போ அவன் சொல்கிறான், நான் முன் ஜென்மத்தில் ஒரு பிராமணனுடைய மனைவியாக இருந்தேன், ஒரு பிராமணனுக்கு மனைவியாக இருந்தேன். என்னுடைய பேர் காலகா. காலகான்ற நான் வந்து சௌராஷ்டிரா புறத்தில் ஒரு பிராமணனுக்கு மனைவியாக இருந்தேன். ஆனால் நான் வந்து என் கணவர் கூட எப்பவுமே சண்டை போட்டுட்டே இருப்பேன், அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க மாட்டேன், அவர் கூட சண்டை போட்டே இருப்பேன், அவர் பொறாமைனால் அவரை திட்டுவேன், கோவப்பட்டு பேசுவேன், சமையல் பண்ணுறது எதுக்குமே அவர் கொடுக்க மாட்டேன், விதவிதமாக சமையல் பண்ணி நானே சாப்பிடுவேன். எனக்கு அவர் மேலே ரொம்ப பொறாமை, ரொம்ப அகங்காரம். என் கணவருக்கும் எனக்கும் எப்போவுமே சண்டை நடந்துகிட்டே இருக்கு, நான் நிம்மதியாகவே இருக்குமான், அவர் கூட எப்போவுமே நான் கோவப்பட்டுட்டே இருப்போம். ஸோ இப்படி நான் வந்து ரொம்ப கொடூரமாக நடந்துகிட்டு இருந்தேன், ரொம்ப கொடூரமானவளாக, ரொம்ப கோர குண உள்ளவளாக இருந்தேன். அப்போ என்னுடைய கணவர் என்னை எவ்வளோ சமாதானம் செய்து பார்க்க முயற்சி பண்ணார், நான் என்னுடைய கொடூரமான குணத்தினால நான் அவருக்கு அனுசரித்து போகவே இல்லை. அதனால் அவர் என்ன பண்ணார்னா இன்னொரு திருமணம் செய்து கொள்ள முயற்சி பண்ணார். அப்பொழுது நான் தற்கொலை செய்து கொண்டேன். நான் தற்கொலை செய்து கொண்ட உடனே அந்த பெண்மணியோட உடல் யமலோகத்துக்கு எடுத்து செல்லப்பட்டது. யமலோகத்தில் எடுத்து செல்லப்பட்ட உடனே யமராஜர் அங்கே தன்னுடைய செக்ரட்டரி, அவருடைய அமைச்சரான சித்திரகுப்தர்கிட்ட கேட்குறார், எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம இந்த உடலை விட்டு போனோன்னா நம்ம என்ன மாதிரி செயல் பண்ணியிருக்கோமோ அது தகுந்த மாதிரி நமக்கு அடுத்த உடல் கிடைக்கும். அதுதான் பகவத்கீதையில் விளக்கமாக சொல்லியிருக்கு. நம்ம மோசமான காரியங்கள் பண்ணிட்டு இருந்தோம்னா யமராஜோடைய கோர்ட்டு கொண்டு போகப்படும். எப்படி இங்கே தப்பு பண்ணுறவங்க கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்தப்பட்டு சாட்சிகளுக்கு வாதங்களுக்கும் ஏற்பட்டு கடைசி நமக்கு தண்டனம் கொடுக்கப்படுதோ, அதுபோல் நம்ம எல்லாருக்குமே ஒரு கோர்ட் இருக்குது, அது யமராஜோடைய கோர்ட்டு. அந்த யமராஜோடைய கோர்ட்டில் நம்ம எல்லாரும் ஒரு நாள் போய் நிற்கணும். யாரெல்லாம் பாவகாரியங்கள் செய்கிறாங்களோ அவங்க யமராஜோடைய கோட்டு கட்டாயம் கொண்டு செல்லப்படுவாங்க. சித்திரகுப்தன் அப்படின்றவர், சித்திரம்னா எழுதுறது, குப்தன்னா மறைந்திருந்து, நம்முடைய செயல் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு. எப்படி இந்த இது வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கோ அது போல் நம்ம செயல்கள் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு, சித்திரகுப்தன்லாம் பதிவு பண்ணிகிட்டே இருக்கார். அப்ப யமராஜர் கேட்கிறார் இந்த சித்திரகுப்தன்ட்ட, இந்த பெண்மணிக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கணும், இவளுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் செய்திருக்கா. அதுக்கு சித்திரகுப்தன் சொல்றார், இவ வாழ்க்கையில ஒரு நாளும் நல்ல காரியங்களே செய்ததில்லை, ரொம்ப கொடூரமா வாழ்ந்திருக்கா, நிறைய பாவம் செய்திருக்கா. தன்னுடைய கணவன் மேல, கணவனுக்கு பணிந்து நடக்காம அவன் மேல கோவப்பட்டு அவனை திட்டுறது, அவனுக்கு அவனை குறை சொல்றது, அவங்க கூட சண்டை போறது, இப்படி ரொம்ப கொடூரமா பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, இவ சமையல் பண்ணி அவளே சாப்பிடுவா, யாருக்குமே கொடுக்க மாட்டான், விதவிதமான உணவுகளை தயாரிச்சு அவளே உண்பான். இப்படி எல்லாம் வாழ்ந்ததுனால இவளுக்கு பல தண்டனைகள் கொடுக்க வேண்டியிருக்கு. முதல் இவ எப்போ கணவன் கூட சண்டை போட்டிருந்தானா, இவளுக்கு ஒரு கழுகுடைய உடல் கொடுக்கப்படணும். அந்த உடல் கொடுக்கப்பட்டு கழுகுடைய உடல் எடுத்து கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் இவ உணவு பண்டங்கள்லாம் தயாரித்து கணவனுக்கு கொடுக்காம தானே தின்றதுனால அவளுக்கு ஒரு பூனையோட உடல் கொடுக்கப்படணும். பூனை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய குட்டியவே சாப்பிடும். இப்படி கழுகோடைய உடல், பூனையோட உடல், அதுக்கப்புறம் அவருக்கு பன்றியோட உடல், புலன்பமே பிரதானம் இவ வாழ்ந்துட்டுனால இவருக்கு ஒரு பன்றியோட உடல் கொடுக்கணும். இது கொடுக்கறதுக்கு முன்னாடி இவ கொஞ்ச காலங்கள் பிரம்மன் ஆட்சிதான் தெரியணும். உடலே கிடைக்காம தன்னுடைய ஆசைகள் எதுவும் பூர்த்தி பண்ணிக்கொள்ள முடியாம தெரியும், இதுதான் இவளுக்குள்ள தீர்ப்பு அப்படின்னு சித்திரகுப்தர் யமராஜ் சொல்றார். ஸோ யமராஜர் தீர்ப்பு எழுதிடுறார். இந்த மாதிரி மூணு தலைமுறைவோ பூனையா பன்னியா கழுகா பிறக்கணும், அதுக்கு முன்னாடி ஒரு பிரம்மராட்சசியா இருக்கணும். அந்த பிரம்மராட்சசியின் உடல் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவ செய்த நற்கர்மங்களால அதை முதல்ல அவ அனுபவிக்கிறதுக்காக பூலோகத்தில் ஒரு வியாபாரியோட உடல் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. வியாபாரி உடல் கொடுக்கப்பட்டாலும் அவளால் அதை முழுமையாக அனுபவிக்க முடியல. அவள் செய்த முன்ஜென்ம கர்மங்களால சீக்கிரமாவே அந்த உடல் அவற்றிருந்து பறிக்கப்பட்டது. நம்ம நினைக்கலாம், திடீர்னு யாரா இறந்து போயிடுவாங்க, என்னடா அது இப்படி வசதியாக இருந்தால் இறந்து போயிட்டாங்களே, அவ்வளவு காலம் தான் அவளுக்கு புலன்பு அனுபவிக்கிறதுக்கு அனுமதி. எப்பவுமே நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது வேற எதுவுமே எடுத்துன்னு போறதில்லை, நம்மளுடைய சொத்தோ காரோ பங்களாவோ எதுவுமே எடுத்துன்னு போக மாட்டோம். நம்ம கொண்டு போறதெல்லாம் நம்ம செய்யற காரியங்கள் தான், நல்ல காரியங்களும் கெட்ட காரியங்களும் தான் நம்ம கூட வரும், பாவ புண்ணியம் தான் நம்ம கூட வரும். புண்ணியம் செய்தா அதுக்குண்டான பலனை சந்திக்கணும், பாவம் செய்தால் அதுக்குண்டான பலனை சந்திக்கணும். சில சமயம் மனித உடல்ல வந்தா கூட நம்மளால ஏன் எல்லா விஷயங்களும் அனுபவிக்க முடியலன்னா நிறைய பாவம் செய்திருக்கும். மனித உடலே கிடைக்கலன்னா எவ்வளவு உயிரினங்களை பார்க்கிறோம், ஆடு மாடு கோழி நாய் பன்னி பூனை, அது ரொம்ப பாவம் செய்தனால அந்த உடல் இருக்கு. அப்ப நம்ம ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கா அந்த மனித உடல்ல வந்திருக்கோம், மனித உடல்ல வந்து ஏன் கஷ்டப்படுறோம்னா பாவகாரியங்களும் செய்திருக்கோம். அதனால சில சமயம் சீக்கிரமாவே இந்த உடல் நம்ம கிட்ட இருந்து பறிக்கப்படலாம். 100 வருஷம் உறுதியா வாழ்வோன்னு சொல்ல முடியாது, அல்பாயுசில் இறந்து போகலாம், எதையுமே அனுபவிக்க முடியாம இருக்கலாம், புத்தி சுவாதீனமாகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம் நம்முடைய முன்ஜென்ம கர்மத்தினால. இப்ப இவளுடைய முன்ஜென்ம கர்மத்தினால இவளுக்கு கொடுக்கப்பட்ட காலம், அந்த உடல் வியாபாரியோட உடல் வந்து சீக்கிரமா பறிக்கப்பட்டது. இப்போ பிரம்மராட்சசரா இருக்கா, பிரம்மராட்சசியா இருக்கா. அந்த பிரம்மராட்சசி இந்த பிராமணர்கிட்ட பக்தர்கிட்ட வைஷ்ணவர்கிட்ட கேட்டு, எனக்கு என்ன வழி நான் இதுல இருந்து விடுபடுறதுக்கு, இந்த உடல்ல இப்ப நான் கோரமான உடல்ல இருக்கேன், இந்த உடல்ல இருந்து நான் விடுபடுறதுக்கு நான் என்ன செய்யணும், என்ன செஞ்சா இந்த 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 துன்பத்திலிருந்து நான் விடுபடுவேன். அதுக்கு அந்த பக்தர் சொல்ற, ஒருவேளை நீ மனித சரீரத்தில் இருந்தா உன்னால விடுபட முடியும், நீ நிறைய தான தர்மங்களை பண்ணலாம், பகவானின் நாமங்களை உச்சரிக்கலாம், பகவானை பூஜிக்கலாம், விரதங்கள் இருக்கலாம், தவங்கள் இருக்கலாம், ஆனால் நீ ஒரு பிரம்மராஜசி உடல்ல இருக்க, அதனால இது சாத்தியம் இல்லை, நீ எதுவுமே செய்ய முடியாது, உனக்கு வேற கதியே கிடையாது. அப்ப அந்த பிரம்மராஜசி கதறி எழுத அந்த பிராமணுடைய காலில் விழுந்தா, ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க, ஒரே வழிதான் இருக்கு, என்னுடைய இந்த கார்த்திகை விரதத்தோடைய பலனை நான் உனக்கு கொடுக்குறேன், ஒரு பாதி கொடுத்தன்னா வேணா நீ இந்த பிரம்மராசியுடைய உடல் இருந்து விடுபடலாம். நான் இவ்வளவு காலங்களா இந்த கார்த்திகை ஓரொரு கார்த்திகை மாதத்திலையும் பகவான் தாமோதருக்கு நெய்தீபம் காட்டி அவருடைய நாமங்களை உச்சரித்து அவருக்கு பூஜைகள் செய்து ஏகாதசி விரதம் இருந்து இதெல்லாம் நான் அனுஷ்டிச்சிருக்கேன், இந்த பலனுடைய பாதியை நான் உனக்கு தரேன், அப்படி தந்தா நீ இந்த பிரம்மராசியுடைய உடல் இருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் இவ்வளவு நாள் செய்திருந்த தவங்களையும் விரதங்களையும் ஒரு பாதி வந்து அந்த பிரம்மராஜசிக்கு கொடுக்குற அந்த பக்தர். இதுலேருந்து ஒரு பக்தர் எவ்வளோ கருணை வாய்ந்தவர் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வைஷ்ணவா அப்படின்னா அவர் வைஷ்ணவர்னா பர துக்க துக்கி, பர துக்க துக்கினா அடுத்தவங்களுடைய துக்கம் அவருக்கு ரொம்ப துக்கமாக இருக்கும். எப்படியாவது இந்த மாதிரி ஜீவன்களையும் விடுவிக்கணும்னு நினைக்கிறதா ஒரு வைஷ்ணவருடைய குணம். ஒரு பக்தர் எப்போவுமே தான் கிருஷ்ணர்கிட்ட போகணும்னு நினைக்கிறத விட எல்லா ஜீவாத்மாவுக்கும் அந்த பலன் கிடைக்கணும்னு நினைப்பார். அதுதான் சில பிரபுபாதர் செய்தார். சில பிரபுபாதர் அவர் நடிச்சிருந்தா அவர்கிட்ட மட்டும், அவர் மட்டும் கிருஷ்ணர்கிட்ட போயிருக்கலாம். குறிப்பா பக்தர்கள் என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய வயோதிக காலத்துல தன்னுடைய இறுதி காலத்தை விருந்தாவனத்தில் கழிப்பாங்க. கிருஷ்ண லீலை நடந்த இடத்துல யாராவது விருந்தாவனத்தில் போய் தன்னுடைய உடலை விடுறாங்கன்னா அவங்க திரும்ப மறுப்பிரவே கிடையாது, அவங்க திரும்பவும் கிருஷ்ணர்கிட்ட போடுவாங்க. அதனால பொதுவாக எல்லாருமே வந்து தன்னுடைய இறுதி காலத்தில் மதுரா, விருந்தாவன், ஜெகநாத் பூரி, மாயாப்பூர், பத்ரிநாத் இந்த மாதிரி இடங்களில் போய் தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுட்டு. ஆனால் சில பிரபுபாதர் அவருடைய ஒரு மகத்துவம் என்னன்னா அவர் அப்படி இருக்க விரும்பலை. அவர் செய்தார், நான் விருந்தாவனத்திலிருந்து என்னுடைய பக்தி செய்யறதை விட என்னுடைய ஜீவாத்மாக்கள் தன்னுடைய நிலையை மன உணராம அசுர குணத்தோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் எப்படியாவது கிருஷ்ணருடைய கருணை கிடைக்கணும் அப்படின்னு தன்னுடைய குருவுடைய கட்டளைய சிரத்தையை அடுத்துட்டு பிரபுபாதர் பல இடங்களில் பிரயாணம் செய்து நம்மளை மாதிரி அசுர குணம் உள்ளவங்களுக்கும் கிருஷ்ண பக்தி கிடைக்கிறதுக்கு பிரபுபாதர் உதவி செய்திருக்கார். அதனால பிரபுபாதர் ரொம்ப நம்ம கடன் பட்டிருக்கோம் பிரபுபாதருக்கும் பக்தர்களுக்கும். இப்போ இந்த பிரம்மராஜசிக்கு வந்து அவள் அந்த கொடூரமான ரூபத்திலிருந்து விடுபடுறதுக்கு அந்த பிராமணருடைய அந்த வைஷ்ணவர் அந்த பக்தருடைய கருணை சொல்லி அளவிட முடியாது. அவர் அப்படி சொன்ன உடனே அந்த பிராமணர் என்னுடைய விரதத்தில் அவருடைய பாதி பலனை அவனுக்கு நான் தரேன்னு சொன்ன உடனே ரொம்ப அற்புதமான ஒரு ரதம், அந்த ரதத்தில் ரெண்டு பேர் ரொம்ப அழகா இருக்காங்க, அவனுடைய கண்கள்லாம் அப்படி தாமரை இதழ் மாதிரி விரிஞ்சிருக்கு, அவங்க மழைக்காலத்து மேகத்தை போன்ற ஒத்த நிலத்தில் இருக்காங்க, மஞ்சள் நிற ஆடை உடுத்தியிருக்காங்க, தலையில் ஒரு அழகான கிரீடம், நான்கு கரங்கள் சங்கு சக்கரம் கதையை கத்தி வச்சுருக்காங்க, அவங்க வேற யாரும் இல்லை சாக்ஷாத் விஷ்ணு தூதர்கள், விஷ்ணு தூதர்கள் அங்கே வந்துடுறாங்க. விஷ்ணு தூதர்கள் ரெண்டு பேரும் அங்கே வந்து ஒருத்தர் பேர் வந்து புண்ணியசீலா, இன்னொருத்தர் பேர் சுசீலா, சுசீலா புண்ணியசீலா ரெண்டு பேருமே அங்கே வந்துடுறாங்க. வந்த உடனே அந்த பிரம்மராசியோட உடலேருந்து அந்த பெண்மணி விடுபட்டு அவத்தோடைய ஆத்மீக சரீரத்தோட, நமக்கு எல்லாருமே ஆத்மீக சரீரம்னு ஒன்று இருக்கு, அது கிருஷ்ணோடைய உலகத்தில் நித்தியமாக போய் அனுபவிக்கக்கூடிய உடல், இந்த மாதிரி ஜட உடல் கிடையாது. ஆத்மா இந்த ஜட உடல் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால இங்கே வந்து நிறைய துன்பங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கு. எப்போ நம்ம இந்த ஜட உடல்லேருந்து விடுபடுறோமோ அப்போ நம்ம கிருஷ்ணோடைய உலகத்தில் போய் நித்தியமாக வாழலாம். அப்போ அந்த பிராமணனுடைய அந்த பக்தருடைய கருணையினால அந்த பெண்மணி அந்த பிரம்மராசிங்கிற கொடூரமான சூட்சம சரீரத்தில் கண்ணுக்கே தெரியாத ஒரு ரூபத்திலிருந்து விடுபட்டு அவள் அந்த விஷ்ணு தூதர்களால் வைகுண்டத்துக்கு அழைத்து செல்லப்பட்டாள். அப்போ அந்த விஷ்ணு தூதர்கள் இந்த பக்தரை பார்த்து சொன்னாங்க, ஓ பாகவதரே நீங்கள் ரொம்ப மங்களமானவர், நீங்கள் ரொம்ப மங்களமானவர், நீங்கள் எப்பவுமே பகவானே நாமங்களை உச்சரிச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் எப்பவுமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் எல்லாம் எங்கெல்லாம் போகிறீங்களோ அந்த பகவான் விஷ்ணுவை நினச்சிட்டே இருக்கீங்க, நீங்கள் எல்லாத்துக்கு மேலே ஏகாதசி விரதம் இருக்கீங்க, இந்த கார்த்திகை விரதத்தை அனுசரிச்சிருக்கீங்க, நீங்கள் ரொம்ப கருணை வாய்ந்தவர், உங்களுடைய விரதத்தோட ஒரு பாதி பலனை இந்த பெண்ணுக்கு கொடுத்ததுனால என்ன ஆயிடுதுன்னா இந்த பெண்மணியும் தன்னுடைய கொடூரமான ரூபத்தில் விடுபடுறா, அது மட்டும் இல்லை உங்களுக்கு உங்களுடைய விரதத்தோடைய பலன் இரட்டிப்பாகும், நீங்கள் அந்த உங்களுடைய இதை கூட எதிர்பார்க்காம எந்த விதமான பிரதிபகாரம் இல்லாமல் அந்த ஜீவாத்மாவுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு நினைச்சதுனால இந்த ஒரு பரோபகாரத்தினால இந்த விரதம் இந்த விரதத்துடைய பலன் உங்களுக்கு இன்னும் இரட்டிப்பாகுதே தவிர குறையறதில்லை, அது மட்டும் இல்லை மேலும் இந்த உலகத்தில் நீங்கள் நிறைய பக்தி பண்ணி நீங்களும் வெகு சீக்கிரமாகவே பகவானுடைய விஷ்ணுவுடைய உலகத்துக்கு நுழைவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷ்ணு தூதர்கள் அந்த பிராமணரை போற்றி புகழ்கிறாங்க. அந்த பெண்மணியும் அந்த பிராமணருக்கு அந்த பக்தருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அவங்க வைகுண்டத்தில் அவங்க போகிறாங்க. ஸோ இப்படி இந்த கார்த்திகை விரதம் எவ்வளோ விசேஷமானது, அந்த பிராமணரும் பக்தி பண்ணி திரும்பவும் ஒரு வைகுண்டம் போகிறாங்க. ஜய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு, ஜெய் ஜெய் யசோதன தாமோதர பகவானுக்கு. இப்படி புராணங்கள் ஏதோ ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது இன்னொரு பெண்மணி, இந்த பெண்மணி பேர் குணவதி. இந்த குணவதிங்கிறவங்க வந்து தர்மசர்மாங்கிற பிராமணருக்கு மகளா இருந்தாங்க. சத்தியுகத்தில் நம்ம இருக்கக்கூடிய இது கலியுகம். சத்தியுகத்தில் இந்த பெண்மணி தர்மசர்மாங்கிற பிராமணனுக்கு பிராமணனுடைய பெண்ணாக இருந்தார். தர்மசர்மா அத்ரி முனிவருடைய வம்சத்தில் வரக்கூடியவர், மிகச்சிறந்த பக்தர், விஷ்ணுவுடைய பக்தர், எப்போவுமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணிட்டு அவருடைய நாமங்களை உச்சரித்து அவருக்கு பக்தி சேவை பண்ணிட்டு இருந்தார். அந்த தர்மசர்மாவுக்கு நிறைய சிஷ்யர்கள் இருந்தாங்க, அதில் ஒருத்தர் சந்திரா, சந்திராங்கிற சிஷ்யர். இந்த சந்திராவும் தர்மசர்மாவும் மருமகனும் மாமாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து எப்பவுமே விஷ்ணுடைய நாமங்களை உச்சரிப்பாங்க, விஷ்ணுவுக்கு பூஜை பண்ணுவாங்க. ஒரு நாள் யாகம் செய்யறதுக்காக அவங்க காட்டில் சில யாக குச்சிகளை சேகரிக்கிறதுக்காக போறாங்க. போற வழியில ஒரு அசுரனால கொல்லப்படுறாங்க. அவங்க தூய்மையான பக்தர்களா இருந்ததுனால அந்த மரணம் அவங்களுக்கு கொடூரமான மரணம் கிடையாது. அந்த அசுரனால கொல்லப்பட்டாலும் கூட அவங்க ரெண்டு பேரும் பகவான் விஷ்ணுடைய உலகத்துக்கு நுழையிறாங்க. ஏன்னா அந்த சமயத்தில் அவங்க பகவான் விஷ்ணுடைய நாமத்தை உச்சரித்தாங்க. அவங்க போனதும் விஷ்ணுவோடைய சேவைக்காக. அதனால ஒரு மரணம்ங்கிறது வந்து என்னைக்குமே பக்தனை பாதிக்கிறது கிடையாது. மரணம்ங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே உபன்யாசம் பேசியிருக்கோம், பூனை வந்து எலியை கவிந்து போற மாதிரி, பூனை வந்து தன்னுடைய குட்டியை கவிந்து போற மாதிரி. ஒரு பூனை தன்னுடைய எலியை கவிந்து போகும்போது அந்த எலிக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஒரு பூனை தன்னுடைய குட்டியை கவிந்து போகும்போது அந்த குட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், பயம் இருக்காது. ஏன்னா அந்த குட்டிக்கு தெரியும் என்னோட அம்மா தான் என்ன தூக்கின்னு போறாங்க. அந்த மாதிரி மரணம்ங்கிறது பக்தர் இல்லாதவங்களுக்கு அது கிருஷ்ணர் தான், பக்தர் இல்லாதவங்களுக்கு கிருஷ்ணர் தான் மரண ரூபத்தில் வரார். பகவத்கீதையில் சொல்றார், மிருத்யு சர்வஹரஷ்யாகம், நான் தான் மரண ரூபத்தில் வருகிறேன் சொல்றார். ஆனா பக்தர்களுக்கு கிருஷ்ணர் அவர் தன்னுடைய வைகுண்ட லோகத்தில் கூட்டிட்டு போயிருக்கார். அவங்க இந்த உடலை விட்டதுமே கிருஷ்ணோட வைகுண்ட லோகத்துக்கு போயிடுவாங்க. ஸோ எப்படி இவங்க ரெண்டு பேரும் தர்மசர்மாவும் அவருடைய மருமகன் சந்திராவும் ரெண்டு பேரும் இந்த உடலை விட்டு வைகுண்டம் போயிடுறாங்க. அந்த குணவதி தன்னுடைய அப்பாவும் தன்னுடைய கணவனும் இறந்து போனதுக்கு ரொம்ப வேதனை படுறாங்க. வேதனைப்பட்டு தன்னுடைய மனதை சவாலை படித்து அவங்க இறுதி சடங்கெல்லாம் பண்ணுறாங்க. இறுதி சடங்கெல்லாம் பண்ணிட்டு அவங்களும் ஒரு பக்தை தான், அவங்களும் தொடர்ந்து ஏகாதசி விரதம் இருக்காங்க, இந்த கார்த்திகை விரதத்தை அனுஷ்டிக்கிறாங்க, இந்த தாமோதர விரதத்தை அவங்களும் இருக்காங்க. இப்படி ஒரு நாள் அவங்களுக்கு ரொம்ப உடல்நிலை சரியிருக்காது, உடல்நிலை சரியில்லை, ரொம்ப காய்ச்சல் ஃபீவர். அப்படி உடல்நிலை சரியில்லாத சமயத்தில் கூட அவங்க தன்னுடைய விரதத்தை பின்வாங்கலை. இப்போ நமக்கு இல்லாத சின்ன பிரச்சனைனா இஸ்கான் கோயிலுக்கு வரமாட்டோம், இல்லை வேறு ஏதாவது ப்ரோக்ராம் இருந்தால் போயிடுவோம், இல்லை ஏதாவது பக்தியில் நமக்கு வந்து பக்தி ரெண்டாவது தான், நமக்கு வந்து நம்முடைய சொந்த விஷயங்கள் தான் முதல், பக்தி நமக்கு ரெண்டாவது. ஆனால் குணவதி பொறுத்த வரைக்கும், குணவதி போன்ற பக்தர்களுக்கெல்லாம் பக்தி தான் முதல், மீது எல்லாம் ரெண்டாவது. ஸோ குணவதி இன்னைக்கு கார்த்திகை மாதம் இந்த ஏகாதசி விரதம், நான் என்னுடைய உடலில் எந்த சூழ்நிலை இருந்தாலும் விரதத்தை விட போகிறதில்ல அப்படின்னு உறுதியான மனதோடு அவங்க கங்கையில் குளிக்கிறதுக்காக போனாங்க. கங்கை தண்ணி ரொம்ப குளிர்மையா இருக்கு, குணவதிக்கு ரொம்ப உடல் சரியில்லை, ரொம்ப ஃபீவர் காய்ச்சலா இருக்கு. அப்படி கங்கையில போய் குளிக்கும் போது அந்த குளிர் தாங்க முடியாம குணவதி அவங்க உடலை விடுறாங்க. அவங்களும் கார்த்திகை விரதம் இருந்ததுனால, ஏகாதசி விரதம் அனுஷ்டிச்சதுனால, அவங்க உறுதியா பக்தத்தில் இருந்ததுனால அந்த உடலை விட்டாலும் அவங்க வைகுண்டம் போறாங்க. அவங்க வைகுண்டம் போல, வைகுண்டம் மட்டும் போல, அவங்க வைகுண்டத்துல போய் என்ன நிலை அடைகிறாங்கன்னா, வெறுமனே கார்த்திகை விரதம் இருந்து ஏகாதசி விரதம் அனுஷ்டிச்சு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பூஜிச்சதுனாலே அவங்க வந்து அந்த குணவதி தான் சத்யபாமாவா ஆறாங்க. கிருஷ்ணருடைய மனைவியில் ஒருத்தர் வந்து சத்யபாமா. கிருஷ்ணருக்கு வந்து 16108 மனைவி இருக்காங்க. அதுல 8 பேர் ரொம்ப முக்கியமானவங்க, ருக்மணி, சத்யபாமா, ஜாம்பவதி, நக்னஜி, லக்ஷ்மணா, பத்ரா, காலிந்தி, அதுல ஒருத்தர் வந்து சத்யபாமா. இப்படி ஏகாதசி விரதம் இருந்து கார்த்திகை மாதத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணோட நாமத்தை உச்சரிச்சதுனாலதான் அந்த குணவதி வந்து சத்யபாமா ஆறாங்க. ஜாய் ஸ்ரீ பகவான் தாமோதர் கி, ஜாய் ஸ்ரீ தாமோதர். அப்போ ஒரு நாள் சத்யபாமா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்ககிட்ட கேட்கிறாங்க கிருஷ்ணர்கிட்ட, சத்யபாமா, பகவானே நான் எப்படி உங்களை கணவனா அடைஞ்சேன், நான் உங்களை கணவனா அடையிறதுக்கு என்ன பாத்தியம் பண்ணியிருந்தேன், என்ன புண்ணியம் செய்திருந்தேன். அப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா சொல்றார், நீ வந்து இந்த கார்த்திகை விரதம் அனுசரித்து ஏகாதசி விரதம் இருந்து நீ என்னை வழிபட்டதுனால நீ எனக்கு நிவியாகும். அது மட்டும் இல்லை, நீ எப்பவுமே துளசி வனங்கள், துளசியை வந்து தோட்டம் அமைத்து அதை எப்பவுமே எனக்கு நீ அர்ப்பணிச்சுட்டு. அப்படி நீ துளசியை பராமரித்ததுனாலே நீ கல்ப விஷ மரத்துக்கு மத்தியில் இருக்க. கல்ப விஷ மரத்துடைய விசேஷம் என்ன, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கல்ப விஷ மரத்தோட விசேஷம் என்ன, என்ன கேட்டாலும் கொடுக்கும். இப்போ எப்படி சத்யபாமா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணோட உலகத்தில் நித்தியமாக ஒரு சேவை பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கெல்லாமே வந்து இந்த கார்த்திகை மாதம் தான் ரொம்ப ரொம்ப விசேஷமாகும். அதே மாதிரி இன்னொரு இந்த மகத்துவம், இந்த மந்த் இந்த மாதத்துடைய மகத்துவம், இன்னொரு பெண்மணி அவ நம்ம இருக்கக்கூடிய இந்த திராவிட நாட்டில் தென்னிந்தியாவில் வாழ்ந்துட்டு இருந்தா. ஆனால் அவள் ரொம்ப மோசமானவர், ரொம்ப கொடூரமானவ மட்டும் ரொம்ப மோசமானவர், ரொம்ப தகாத உறவுகள் செய்வான், தகாத உறவு, தீய வழியில் பணம் சேகரிக்கிறது. அவ வந்து என்னைக்குமே நல்ல காரியமே செய்ததில்லை, அவ என்னைக்குமே கோயிலுக்கே போனது கிடையாது, புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போனதே கிடையாது, பக்தர்கள் முன்னாடி விழுந்து வணங்கினது கிடையாது, பகவானுக்கு நமஸ்காரம் செய்தது கிடையாது. அவ வாழ்க்கையில நல்ல காரியமே எதுவும் செய்தது கிடையாது, அவள் செய்ததெல்லாம் கொடூரமான செயல்கள் தான், எண்ணற்ற கொடூரமான செயல்கள். அவ பக்தர்கள் சங்கத்தையும் எடுத்துட்டு கிடையாது, ரொம்ப மோசமா வாழ்ந்து எல்லாத்துக்கும் மேல அவ உழைச்சி சாப்பிட்டதே கிடையாது, எங்கேயாவது பிச்சை எடுத்து தான் சாப்பிடுவான், கிடைக்காத வச்சுதான் சாப்பிடுவான், உழைச்சி சாப்பிட்டதே கிடையாது. இப்படி அவர் ரொம்ப மோசமா வாழ்ந்து அப்ப அவ ஒரு நாள் ஒரு பக்தரை சந்திக்கிறான், குட்சான் ஒரு பக்தர். இந்த குட்சாங்கிற பக்தர் அவளை பார்த்த உடனே அவ மேல ரொம்ப இரக்கம் கொள்றார். எப்படி நம்ம முதல் கதையில படிச்சோமோ அந்த அந்த பிராமணர் அந்த பெண்மணி பிரம்மராட்சசி மேல இரக்கம் கொண்டாரோ அதே போல இந்த பக்தரும் இவ மேல ரொம்ப இரக்கம் கொள்றார். அவள்கிட்ட சொல்றார், ஓ பெண்மணியே, நீ உன் வாழ்நாள்ல ஒரு நல்ல காரியம் செய்ததில்லை. நீ புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போனது இல்லை, நீ வந்து தான தர்மங்கள் செய்தது இல்லை, நீ பகவானை வழிபட்டது இல்லை, பகவானை நாமத்தை உச்சரிச்சது இல்லை, ரொம்ப மோசமா வாழ்ந்துருக்கு. இதோடைய விளைவு என்னவா இருக்குன்னா, நீ அடுத்த உடல் பெறக்கூடியது ரொம்ப கொடூரமான உடலா இருக்கு. அதனால தயவுசெய்து நான் சொல்றதை கேள், நான் சொல்றதை செய்தினா நீ உன்னுடைய பாவங்கள் இருந்தா விடுபடலாம். நீ பல ஜென்மங்களா சேர்த்து வச்சிருந்த பாவங்கள், இந்த ஜென்மத்தில் நீ செய்த பாவங்கள் எல்லாம் உன்னுடைய கர்ம நிலையங்களா எழுந்து சாம்பலாயி எல்லா பாவங்களும் தீயினால் தூசாகும் செப்பேலோ ரேப்பா, தீல போட்ட தூஸ் மாறாரு எல்லாமே போயிடும். நீ வந்து பகவான் ஸ்ரீ விஷ்ணுவுடைய நாமங்களை உச்சரிக்கணும், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. நீ எதனால இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நீ வந்து இந்த உடல் நினைச்சிட்டு இருக்க, உண்மையில இந்த உடலே கிடையாது, நீ ஒரு ஆத்மா. நீ தவறா உன்னை இந்த உடலோட அடையாளப்படுத்திட்டு இருக்க. இந்த உடல் அழியக்கூடியது, இது ஐந்து பூதங்களால் ஆனது, மரணத்துக்கு அப்புறம் இந்த உடலுக்கு ஒரு மதிப்பும் தெரியாதும் கிடையாது, இந்த உடல் வீணாதா போகும். ஆனா உன்னுடைய ஆத்மா வந்து நித்தியமானது ஆன்மீகமானது. அப்ப நீ உன்னை சுத்தப்படுத்திக்கணும்னா இது எவ்வளவு நாள் நீ செய்திருந்த பாவங்கள் எல்லாம் விட்டுட்டு நீ வந்து உன்னுடைய சொத்துக்களை எல்லாம் தானம் தர்மம் பண்ணி நீ வந்து பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கணும். இந்த கார்த்திகை விரதம், இந்த கார்த்திகை விரதம் தாமோதர விரதம் அனுசரிச்சு தாமோதருக்கு நீ நெய்தீபம் காமிச்சுட்டே இருந்தீங்கன்னா, தொடர்ந்து நீ தாமோதருக்கு நெய்தீபம் காமிக்கிறதுனாலையும் அவரை நாமங்களை உச்சரிக்கிறதுனாலையும் அவரை பூஜிக்கிறதுனாலையும் உடைய பாவங்கள்லாம் நீங்க பெற்று நீ புனிதமாக. அந்த பெண்மணி அதை உறுதியா எடுத்துன்றா, அவர் சொன்ன உடனே அதை உறுதியா எடுத்துட்டு அவ இந்த கார்த்திகை விரதத்தை அனுஷ்டிக்கிறான். அவ இந்த கார்த்திகை விரதத்தை அனுசரிச்சு அவ விரதம் இருந்து அவர் இந்த அவ இந்த உடலை விட்ட உடனே அவ வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய வைகுண்ட லோகத்தில் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு. அடுத்தது இந்த மாதத்துல இன்னும் விசேஷமா சொல்லப்படுறது, இந்த கார்த்திகை மாதத்துல யார் துளசியை வழிபடுறாங்களோ அவங்க ரொம்ப விசேஷமா சொல்லணும். துளசி தேவி ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமான, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மிக மிக பிரியமானது துளசி மகாராணி, துளசி தேவி. யாரெல்லாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்யறாங்களோ அவங்க துளசி மகாராணிக்கு நமஸ்காரம் பண்ணுவாங்க, துளசி பூஜை பண்ணுவாங்க. நம்ம படிக்கிறோம் தினமும் எவ்ரி சண்டே எவ்ரி நாட்டுக்கும் துளசியோட மகாத்மியத்தை படிக்கிறோம். வெறுமனே துளசியை பற்றி கேட்கறதுனாலயோ நினைக்கிறதுனாலயோ பார்க்கறதுனாலயோ வளர்க்கறதுனாலயோ வணங்குறதுனாலயோ ஒருத்தர் எல்லா பாவங்களும் நீக்கப்பட்டு புனிதம் அடைவோம் சொல்லும். துளசி மகாராணி பக்தி தரக்கூடியவங்க. ஒரு சமயம் ரெண்டு பிராமணர்கள், இவங்க ரெண்டு பேரும் சுமேதா ஹரிமேதான் ரெண்டு பேர், சுமேதா ஹரிமேதா ரெண்டு பேர் விஷ்ணுவுடைய மிகச்சிறந்த பக்தர்கள். அவங்க ஒரு நாள் யாத்திரை போறாங்க, புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போறாங்க. அப்படி புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போகும்போது அவங்க ரெண்டு பேரும் போற வழியில துளசியில் நிறைந்த வனத்துக்கு போனாங்க. துளசியில் நிறைந்த ஒரு இடம், இந்த இடம் ஃபுல்லா போற வழியில் ஃபுல்லா துளசியா இருந்து. உடனே இந்த பிராமணர் அதுல ஒருத்தர் சுமேதான்றவர் விழுந்து நமஸ்காரம் செய்தார் துளசிக்கு. உடனே இந்த ஹரிமேதா கேட்டார், ஏன் நீ துளசியை பார்த்த உடனே விழுந்து நமஸ்கரிக்கிற, அவருடைய அது என்னன்னா தெரிஞ்சுக்கலாமா, ஏன் துளசிக்கு நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டார். துளசி நீ ஏன் நமஸ்காரம் பண்ண அப்படின்னு உடனே அவர் சொன்னார், இப்போ இங்கே கொஞ்சம் வெயிலாக இருக்கு, அதுவும் அங்கே ஒரு ஆலமரம் இருக்கு இல்லையா, அந்த ஆலமரத்து நிழலில் போய் உட்காந்து நம்ம பேசலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ இப்படி ரெண்டு பேரும் அந்த ஆலமரத்துக்கு நிழலில் போனாங்க. ஆலமரத்து நிழலில் போனோடனே அவர் சொல்றார், ஒரு சமயம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தேவர்களை பால் கடல் கடைய சொன்னார். ஏன்னா தேவலோகத்து அதிபனான இந்திரன் சுக்கராச்சாரியருக்கு துர்வாசமுனி துர்வாசமுனிவருக்கு அபராதம் செய்ததுனால அவர் சாபத்தினால தன்னுடைய தேவலோக வாழ்க்கையெல்லாம் இழந்துடுறார், வசதி எல்லாம் இழந்துடுறார். அப்போ பிரம்மா உட்பட எல்லா தேவர்களும் பகவான் விஷ்ணுவிட்ட வந்து முறையிடும் போது, பகவான் விஷ்ணு நீங்க இருந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாம் பெறணும், உங்களுக்கு நீண்ட ஆயுள் காலம் இருக்கணும்னா அதுக்கு நீங்க பார்க்கறதுல கடந்தாதான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். எப்படி தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கலுக்கு கிடையாங்க. இது ஒரு பிரம்மாண்டமான நிலை, நம்ம பின்னாடி வரக்கூடிய விநியாசம் இது விவரமா படிக்கலாம். அப்படி பார்க்கலுக்கு கிடையும் போது அதுல எண்ணற்ற பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஐராவதம் யானை, உத்திரசிரவ, நிறைய பொருட்கள் அந்த பால்கடல கிடைக்கும். அப்படி பார்க்கடல் கடைந்து வரும்பொழுது அதுல பகவானே தன்வந்திரியா அவதரிக்கிறார். தன்வந்திரியா தோன்றி கையில் அமிர்த கலசத்தோட வர்றார். அந்த அமிர்த கலசத்தை பருகிறவங்களுக்கு மரணம் அவ்வளவு சீக்கிரம் நெருங்காது, மரணம் இல்லாத வாழ்க்கை அடையலாம், நீண்ட நாள் உயிர் வாழலாம். அது தேவர்களுக்காக வேண்டி அந்த அமிர்த கலசத்தை எடுத்துன்னு வர்றார். அப்ப பகவான் தன்வந்திரி ரொம்ப பூர்ண சந்தோஷத்தில் இருந்தார், ரொம்ப ஆனந்தமா இருந்தார். அவர் கண்களுக்கு சில துளிகள், ஆனந்த துளிகள் அந்த அமிர்த கலசத்தில் விழுந்தது. அது விழுந்த உடனே அற்புதமான துளசியா இருந்தது, துளசி மகாராணி, துளசி தேவி. அதை பார்த்த உடனே பிரம்மா உட்பட எல்லா தேவர்களும் அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணாங்க. அந்த துளசி மகாராணியும் அப்புறம் அந்த பார்க்கல வந்த ஸ்ரீமதி லட்சுமி தேவியும் அவங்க பகவானுக்கு பரிசா கொடுக்கறாங்க. எப்படி துளசி மகாராணி கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவங்க, எப்பவுமே கிருஷ்ணர் கூட இருக்கிறவங்க. இப்படி துளசியோட மகாத்மியத்தை சொன்ன உடனே அந்த ஆலமரம் அப்படி முறிஞ்சு கீழே விழுந்து, ஆலமரம் முறிஞ்சு விழுந்து அது வந்து ஒரு அழகான தேவதை வெளிப்பட்டார். இவங்க ரெண்டும் ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. துளசியோடைய கதையை கேட்டுருக்கும் போது ஒரு பெரிய மரமே சரிஞ்சு விழுந்து, பெரிய ஆலமரம். அப்ப அந்த தேவர், ஒரு தேவன் ரொம்ப அழகா இருந்தான். அவன் பேசினான், ஓ பிராமணர்களே, ஓ பக்தர்களே, ஓ வைஷ்ணவர்களே, நீங்க எனக்கு ரொம்ப பிரியமானவங்க, நீங்க தான் என்னுடைய உண்மையான நலன் விரும்பி, நீங்க தான் என்னுடைய உண்மையான நண்பன், நீங்க தான் எனக்கு அப்பா, நீங்க தான் எனக்கு அம்மா, நீங்க தான் எனக்கு எல்லாமே. உங்களால தான் எனக்கு இப்ப இந்த கொடூரமான ரூபத்தில் நான் விடுபட முடிஞ்சது. நான் உங்களுக்கு ரொம்ப கடன் பட்டிருக்கேன், நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடன் பட்டிருக்கேன். அப்ப அவங்க கேட்கிறாங்க ரெண்டு பேரும், ஹரிமேதாவும் சுமேதாவும், ஓ தேவனே, உனக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு கொடூரமான ரூபம், பிரம்மராட்சி ரூபம், பிரம்மராட்சினா ஒரு பேய் பிசாசுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு ரூபம் கண்ணால பார்க்க முடியாது, கொடூரமானது, எப்படி உனக்கு இந்த மாதிரி ஒரு ரூபம் கிடைச்சது? அவர் சொல்றார், நான் தேவலோகத்துல ஒரு தேவனா இருந்தேன். அங்க வந்து நான் எப்பவுமே ரொம்ப உல்லாசமா வாழ்ந்துட்டு இருந்தேன். பல தேவமங்கலோட நடனம் புரியறது, விளையாடுறது, இதெல்லாம் உனக்கு பொழுது போகும். அப்படி ஒரு சமயம் தேவலோகத்துல நந்த நந்தனான ஒரு தோட்டம் இருக்கு. அந்த நந்த நந்தனா தோட்டத்துல அவன் அந்த பெண்மணிகளோட விளையாடிட்டு இருக்கும்போது அங்கிருந்து அந்த பெண்மணிகளுடைய பெண்மணிகள் அணிஞ்சிருந்த நகைகள், அப்புறம் மாலை, பூ, அதெல்லாம் கீழே விழுந்தது. அது எங்க விழுந்ததுன்னா அங்க பக்கத்துல தேவல ரிஷி, சாரி லோமசா ரிஷி, லோமசா ரிஷி தவமணி இருந்தார். அவர் மேல எல்லாம் விழுந்தது. அவர் பயங்கரமான கோபம் வந்தது, பயங்கரமான கோபம் வந்து அவர் சபிக்கிறார். ஆனா முதல்ல இந்த பெண்மணிகளை சபிக்க முற்பட்டார். ஆனால் இந்த பெண்மணிகள் எல்லாம் அறியாமல் இருக்கிறவங்க, இவனை இவங்களை சபிக்கிறத விட இந்த முட்டாள், இவனுக்கு வந்து தேவ உடல் கிடைச்சி இவன் புலன்பத்துக்காக பயன்படுத்திக்கலாம், இவனை தான் முதல் சபிக்கணும், அவனை சபிக்கிறான், நீ ஒரு ராட்சசனா போகணும். உடனே அவன் தன்னுடைய தவறை உணர்ந்து லோமச மகரிஷியுடைய பாதத்தில் வந்து கதறி அழுதான், ஓ தேவரிஷி, தயவுசெய்து என்ன, நான் எப்படி இது வந்து விடுபடுறது, எனக்கு உங்க கருணையை கொடுங்க. அப்ப லோமசரி சொன்னார், நீ உடனே உன் தவறை உணர்ந்து என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டதுனால நான் உனக்கு உதவி செய்யறேன். நீ எப்போ பக்தர்கிட்ட துளசியுடைய மகிமையை பற்றி கேட்கறியோ, எப்போ பகவானுடைய நாமத்தை ஜெபிக்கிற பக்தர்களுக்கு நமஸ்காரம் பண்றியோ, எப்போ பகவானுடைய லீலைகளை பற்றி கேட்கிறியோ, அப்போ உனக்கு இந்த சரீரத்திலிருந்து விடுபடுவேன். அது வரைக்கும் நீ இந்த உடல்ல இருக்க. அப்ப அந்த ராட்சசன் இந்த ஆலமரத்துல பல வருஷங்களா அந்த கொடூரமான உடல்ல இருந்தான். அவனுக்கு என்ன ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, இந்த ரெண்டு பிராமணர்களும் இந்த ரெண்டு பக்தர்களும் அங்க வந்து விஷ்ணுவுடைய நாமத்தை ஓதினாங்க, விஷ்ணுடைய புகழை பேசினாங்க, துளசியோடைய மகாத்மியத்தை சொன்னாங்க. வெறுமனே அதை கேட்டதுனாலேயே அந்த பிரம்மராட்சசன் அந்த கொடூரமான உடல் இருந்து விடுபட்டார். விடுபட்டு அவர் திரும்பவும் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறாங்க. எப்படி இந்த கார்த்திகை மாதத்துல துளசி தேவியை வழிபடுறது, பகவான் விஷ்ணுடைய நாமத்தை சொல்றது, பகவானை பூஜிக்கிறது, பகவானை பற்றி உபன்யாசங்களை கலந்து கேட்கறது, பகவத்கீதை படிக்கிறது, இதெல்லாமே வந்து நம்மளை அறியாமே பல மடங்கு நமக்கு நன்மை தரக்கூடியதா இருக்கு. அதே போல இந்த கார்த்திகை மாதத்தில் நெல்லி மரம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நெல்லி மரம் ஆமலைக்குன்னு சொல்லுவாங்க, ஆமலைக்கு ட்ரீ. இந்த ஆமலைக்கு நெல்லி மரம் பிரபஞ்சத்துடைய படைப்பில் முதல் வந்த மரம் அதுதான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிரம்மா வந்து சிருஷ்டிக்க சொல்றார். பிரம்மா சிருஷ்டிக்கும் பொழுது அவர் ரொம்ப சந்தோஷமா அவருடைய கண்கள் இருந்து தூய்மையான ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அது தலையில விழுந்து நெல்லி மரமா முழிச்சு. அந்த நெல்லி மரம் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானது, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு. அந்த நெல்லி மரத்துல குறிப்பா இந்த கார்த்திகை மாதத்துல யாராவது நெல்லி மரத்தை பூஜிக்கிறாங்க அப்படின்னா அவங்களும் எண்ணற்ற பாவடி இருந்து விடுபடுவாங்க சார். குறிப்பா அந்த நெல்லி மரத்தை பத்தி நினைச்சாலோ, நெல்லிக்காய் மரத்தை வந்து நினைச்சாலோ, அதுக்கு பூஜை பண்ணாலோ, இல்லை அந்த மரத்துக்கு அடியில் போய் யாராவது விஷ்ணுவுக்கு பூஜை பண்ணாலோ, இல்லை பகவான் ஸ்ரீ விஷ்ணுவோடைய நாமங்களை உச்சரித்தாலோ, அவங்க வந்து பல ஜென்மங்களாக செய்த பாவத்திலிருந்து விடுபடும். ஆனால் இப்போலாம் நெல்லி மரத்தை பார்க்கறது ரொம்ப அபூர்வம். பெரம்பலூர் மாவட்டத்தில் எங்கேயா நெல்லி மரம் இருக்கா? துறையூர் மாவட்டத்தில், துறையூர் வட்டத்தில் இருக்கா நெல்லி மரம்? எங்கே இருக்கு? சமத்துவபுரத்தில் இருக்கா? சரி பார்ப்போம். சரி, முடிஞ்சா அந்த மரத்துக்கு போய் அன்னைக்கு அங்கே போய் உட்காந்து நெல்லி மரத்துக்கு அடியில் உட்காந்து பகவானுடைய நாமத்தை உச்சரிங்க. பகவானுக்கு தாமோதருக்கு நெய்தீபம் காமிக்கலாம். சரி, எப்படி நெல்லி மரத்தோட மகத்துவம் சொல்லப்பட்டிருக்கு கேட்கலாமா? எப்படி, எவ்வளோ பேர் தயாராக இருக்கீங்க? மணி 8:00 ஆயிடுச்சு. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. ஸோ எப்படி நெல்லி மரத்தோட மகாத்மியமும் சொல்லப்பட்டிருக்கு. கார்த்திகை மாதத்தில் சுக்லபக்ஷ சதுர்தசி அன்னைக்கு யாராவது நெல்லி மரத்தை பூஜை பண்ணாங்கன்னா அவங்க வைகுண்ட லோகத்தை அடைவாங்க. அவங்க ராதாகிருஷ்ணருடைய நித்தியமான சேவையில் ஈடுபடுவாங்க. அவங்களுக்கு திரும்ப மறுபிறவியே கிடையாது. ஸோ இப்படி நெல்லியோடைய இதுவும் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா யாராவது பகவான் ஸ்ரீ தாமோதருக்கு அந்த நெல்லி மரத்துக்கு அடியில் உட்காந்து அவருக்கு நெய்தீபம் காண்கிறது, அவருடைய நாமங்களை உச்சரித்தா, அதை நினைச்சிருந்தாலே அவங்க வந்து அவங்க செய்த பக்தியோடைய பலன் வந்து என்ன மாதிரி இருக்குன்னா, எண்ணற்ற பசுக்களை தானம் செய்தால் இன்னொரு பலன் கிடைக்குமோ அது கிடைக்கும். வெறுமனே நெல்லி மரத்தை நினைச்சாலே பசுக்களை தானம் செய்த பலன் கிடைக்கும். அந்த நெல்லி மரத்தை தர்சன் பண்ணா போய் பார்த்தா அதோடைய பலன் இரட்டிப்பாகும். அந்த பழத்தை வந்து பகவானுக்கு படைச்சு அந்த நெல்லிக்காய் யாராவது பிரசாதமாக உட்கொண்டா அதோடைய பலன் 3 மடங்காகும். ஸோ இப்படி அவருடைய புகழ் வந்து பத்து புராணத்தில் விரிவாக சொல்லப்பட்டது. ஸோ தேவசர்மான்னு ஒரு பிராமணர் இருந்தார். அவரும் விஷ்ணுவுடைய பக்தர். அவர் விஷ்ணுவுடைய பக்தராக இருந்தார். அந்த தேவசர்மா விஷ்ணுவுடைய பக்தராக இருந்தார். ஆனால் அவருடைய பையன் ரொம்ப பாவகாரியங்களாக செய்துட்டு இருந்தான். அவன் அப்பா பேச்சையே கேட்க மாட்டான், கோயிலுக்கு வரமாட்டான், ஜபிக்க மாட்டான், ரொம்ப கொடூரமாக வாழ்ந்துருந்தான். அப்போ ஒரு நாள் தேவசர்மா தன்னை பையனை கூப்பிட்டு சொல்றார், இப்படிலாம் இருக்கக்கூடாதுப்பா, நமக்கு மனித செய்தும் கிடைச்சதே பகவானை வழிபடுறதுக்கு தான். நம்ம பகவானுடைய நாமங்களை உச்சரிக்கணும், பகவான் முன்னாடி விழுந்து நமஸ்கரிக்கணும், பகவானுடைய லீலைகளை பற்றி கேட்கணும், ஏகாதசி விரதம் இருக்கணும், பகவானை பற்றிய சேவைகளில் நம்ம ஈடுபடணும், இப்படிலாம் சொல்லிட்டு வந்தோம். கார்த்திகை விரதம் இருக்கணும், பகவான் தாமோதருக்கு நெய்தீபம் காமிக்கணும், அதெல்லாம் அந்த பையன் காதலே வாங்கிக்கலாம். அப்போ இந்த பக்தருக்கு ரொம்ப கோபம் வந்துடும். தன்னை பையன் இவ்வளவு சொல்லி கேட்க மாட்டேன்னு சொல்லி சபிப்பார், நீ ஒரு எலியா போகணும், நீ ஒரு எலியா தான் போகணும். அவர் போய் ஒரு எலியா போய் ஒரு பொந்தில் இருக்கார், எலி பொந்தில் இருக்கார். அப்போ அப்படி அந்த எலியா எலி பொந்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் விஸ்வாமித்ர முனிவர் தன்னுடைய சீடர்களோட யாத்திரை வர்றார். யாத்திரை வரும்பொழுது அவர் ஒரு நெல்லி மரத்தை பார்க்கிறார். நெல்லி மரத்தை பார்த்த உடனே அதோட மகத்துவத்தை அவருடைய சிஷியர்களுக்கெல்லாம் சொல்றார். தன்னுடைய சிஷியர்கள்லாம் உட்கார வச்சு அங்கே அதை பற்றி பேசிட்டு இருக்கார். அப்போ அந்த ஊரில் வாழ்ந்திருந்த ஒரு வேடன், அவன் மிருகங்களை மட்டும் வேட்டையாடுறவன் இல்லை, சில சமயங்களில் பிராமணர் கூட கொல்லக்கூடியவன், இப்படி அவன் கொடூரமானவன். அந்த வேடனும் அந்த இடத்துக்கு வந்தான். பொதுவாக அவங்க பிராமணர் மேலே கோவப்பட்டு அவங்கள தாக்குறதுக்கு முற்படுறவன் விஸ்வாமித்ர முனிவரை பார்த்த உடனே அவற்றிருந்து கேட்டுட்டார், ஓ விஸ்வாமித்ர முனிவரே, எனக்கு உங்களுடைய மரியாதைக்காக நமஸ்காரம். நீங்க எல்லாம் எதுக்கு இங்க வந்திருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன ஏதோ என்ன விஷயத்தை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க, ஏதோ நீங்க அவனுக்கு நல்ல நேரம் கேட்டுட்டான். இப்ப விஸ்வாமித்ர சொன்ன உட்காரு, நீயும் கேட்டுக்கோ, நெல்லி மரம் ரொம்ப விசேஷமானது, பகவான் ஸ்ரீ தாமோதரர் கிருஷ்ணர் ரொம்ப விசேஷமானவர், யார் வந்து பகவான் தாமோதருக்கு நெய்தீபம் சமர்ப்பிக்கின்றாங்களோ, யாருடைய புனித நாமத்தை உச்சரிக்கிறாங்களோ, யார் நெல்லி மரத்தை விழுந்து வணங்குறாங்களோ, யார் நெல்லி மரத்து அடியிலிருந்து பகவானி நாமத்தை உச்சரிக்கிறாங்களோ, அவருக்கு நெய்தீபம் காமிக்கிறாங்களோ, அவருடைய லீலைகளை பற்றி கேட்கிறாங்களோ, அவங்க எல்லா விதமான பாவங்களிலிருந்து விடுபடுவாங்க. அப்படி சொன்ன உடனே அந்த மரப்பொந்திலிருந்து அந்த எலி உடனே அந்த கொடூரமான சரீரத்திலிருந்து விடுபட்டு அவர் வந்து ஒரு அற்புதமான உடல் அது கொடுக்கப்பட்டது. ஒரு அழகான ரதத்தில் அந்த ஜீவாத்மா வைகுண்டத்துக்கு போறார். இது எல்லாருமே சாட்சி. விசுவாமித்திர முனி அவருடைய சீடர்கள் இந்த வேடன் இவரும் பார்த்தேன், எல்லாரும் பார்த்தோம். இந்த கார்த்திகை விரதத்துடைய மகத்துவத்தை வந்து எல்லாரும் பார்த்தோம். ஜாய் ஸ்ரீ பகவான் தாமோதர் கி, ஜாய் ஸ்ரீ அசோகன் தாமோதர் பகவான் கி, ஜாய் ஸ்ரீ கார்த்திக் விருத்து கி. இப்படி எல்லாருமே ரொம்ப ஆனந்தம் அடைஞ்சாங்க. அந்த வேடனும் தன்னுடைய கொடூரமான செயலை விட்டு அவரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பக்தி சேவை செய்யணும். இந்த மாதிரி எண்ணற்ற பலன்கள், ரொம்ப கொடூரமா வாழ்ந்துட்டு இருந்தவங்க, ராட்சஸ் பிரம்மராட்சஸ் உடல்ல இருந்தவங்க, வேடனா இருந்தவங்க, அசுரனா இருந்தவங்க, ராட்சசனா இருந்தவங்க, முன்ஜென்ம கர்மத்தினால நிறைய பாவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தவங்க, நீங்க எல்லாருமே வெறுமனே இந்த தாமோதர மாதத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தாமோதருக்கு நெய்தீபம் காண்கிறதுனாலேயே புனிதமானது. அதனால இதோடைய மகத்துவத்தை சொல்லி வர்ணிக்க முடியாது. ஆயிரம் இதழ்கள் கொண்ட அனந்தனால கூட கிருஷ்ணனுடைய லீலைகளை சொல்லி வர்ணிக்க முடியல. அதனால நம்ம பகவான் ஸ்ரீ தாமோதருக்கு பணிவான நமஸ்காரங்களை சமர்ப்பிக்கலாம். நம்முடைய பிரார்த்தனையை இன்னைக்கு முன் வைக்கலாம். எந்த பிரார்த்தனையா இருக்கும்னா, பகவானுக்கு நம்ம பக்தி சேவை செய்யும்பொழுது பௌதிகமான பிரார்த்தனைக்காக நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம செய்யக்கூடிய பக்தி பகவான் வந்து பகவானுக்கு நம்ம செய்யக்கூடிய பக்தியினால பகவான் தன்னையே நமக்கு ஒப்படைக்க முடியும். அந்த லீலைகளை தான் நம்ம அடுத்த வாரம் உபன்யாசத்தில் கலந்து பேச இருக்கோம். யசோதாவுக்கும் கிருஷ்ணருக்கும் நடந்த அன்பு பரிமாற்றம், இந்த தாமோதர மாதம் ஏன் அவ்வளோ முக்கியமானது, இந்த தாமோதர மாதத்தில் என்ன நிலையெல்லாம் நடந்திருக்கு, தாமோதர மாதத்தில் அன்னை யசோதை கிருஷ்ணர் உரல் கிருஷ்ணரை அன்னை யசோதை உரலில் கட்டி போட்டாங்க, தீபாவளி உற்சவம், ராமச்சந்திர பகவான் அயோத்தியாவில் நுழைந்தது, கிருஷ்ணர் பௌமாசுரனை வதம் செய்தது, பிரபுபாதருடைய அவதார தினம், கோவர்த்தன பூஜை, கோ பூஜை, ராதா குண்டு சாமிக்குண்டு அவதார தினம், எண்ணற்ற மகத்துவங்கள் புதைந்தது இந்த மாதம். ரொம்ப விசேஷமானது. நம்ம ஒன்றுன்னா தெரிஞ்சுக்கலாம். வெறுமனே இதையெல்லாம் கேட்கறதுனாலேயே நாம் புனிதமடையும். இதை கேட்கறதுனாலே அதனால இன்னைக்கு நம்ம எல்லாம் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். கார்த்திகை விரதத்தோடைய மகிமையை வந்து நம்ம பகிர்ந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த கார்த்திகை மாதத்தில், இந்த தாமோதர மாதத்தில் நம்ம எல்லாரும் உறுதியாக எடுத்துட்டு இருந்தோம். இந்த 24 மணி நேரத்தில் ஒவ்வொரு நாளும் எவ்வளவுக்கு நம்ம நேரம் ஒதுக்க முடியுமோ அவ்வளோ நேரத்தை ஒதுக்கலாம், நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக, கிருஷ்ணருடைய கருணையை பெறதுக்காக. பாவங்கள்லாம் தானாக போயிடும். பாவம் போகிறதுக்காக நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தாமோதருக்கு நெய்தீபம் காமிச்சா பாவம் போயிடு செய்த விட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நெய்தீபம் காமிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கே அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஏன்னா எவ்வளோ உடல்கள் இருக்கு, கொடூரமான உடல்கள். அந்த உடலெல்லாம் தாண்டி பல பல ஜீவராசிகள், மிருகங்கள், வீட்டு மிருகங்கள், தாவரங்கள், பறவைகள், புழுக்கள், பூச்சிகள், இவ்வளோ உயிரினங்களை தாண்டி நம்ம மனித சரீரத்தில் வந்திருக்கும். ஆனால் அந்த மனித சரீரத்தில் வந்துட்டாலும் ரொம்ப புண்ணியம் செய்தவங்க தான் பாரத பூமியில் பிறக்க முடியும். அப்படி பாரத பூமியை ரொம்ப புண்ணியம் செய்து பிறந்திருந்தாலும், ரொம்ப ரொம்ப புண்ணியம் செய்திருந்தால் தான் அவன் விஷ்ணுக்கு பக்தி தூண்டு செய்ய முடியும். அதனால நமக்கு ரொம்ப முன்ஜென்மத்தில் நிறைய புண்ணியம் செய்திருக்கோம். அதை விட பிரபுபாதர் போன்ற ஆச்சாரியுடைய கருணை நமக்கு இருக்கிறதுனால தான் இதோடைய மகத்துவத்தை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அதனால் நம்ம இந்த மாதத்தில் கூடுமான அளவுக்கு, எந்த அளவுக்கு நம்ம நேரத்தை ஒதுக்க முடியுமோ ஜபம் பண்ணுறதுக்கு, குறிப்பாக அதிகாலை நேரமாக எழுந்திருக்கிறது. இந்த மாதத்தில் எவ்வளோக்குள்ள அதிகாலை நேரமாக எழுந்திருக்கிறோமோ அவ்வளோக்குள்ள நம்ம நேரத்தை நிறைய செலவழிக்கலாம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஹரியோடைய நாமத்தை உச்சரிக்கலாம், அவரை பற்றி லீலைகளை படிக்கலாம், கிருஷ்ணருடைய கதைகள்லாம் கிருஷ்ணா புக்குங்கிற புத்தகத்தில் இருக்குது அதை படிக்கலாம், பகவத்கீதையை படிக்கலாம். சந்தர்ப்பம் கிடைக்கும்போது பக்தர்கள்ட்ட இன்னும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம், பக்தர்களுக்கு சேவை பண்ணலாம், கோயிலில் வந்து நம்மளால் இயன்ற சேவைகளை பண்ணலாம். இப்படி எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம வந்து பக்தி சேவை நம்ம ஈடுபடுத்திக்கிறோமோ அவ்வளோக்கு நம்ம வந்து கணக்கிலே அளவிட முடியாத அளவுக்கு நம்ம ஆன்மீக பலன் அடைவோம். ஸோ அதனால் இந்த கார்த்திகை விரதத்தை நம்ம முழுமையாக பயன்படுத்திக்கணும். நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டில் தீபம் காமிக்கலாம். தாமோதர் ஃபோட்டோ இல்லாதவங்க அந்த பகவத் தரிசன புஸ்தகத்து நடுப்பாக்கத்தில் அந்த ஃபோட்டோ பெருசாக போட்டிருக்காங்க, அதை எடுத்து நீங்கள் லேமினேட் பண்ணிக்கலாம். லேமினேட் பண்ணி நீங்கள் தினமும் வீட்டில் தாமோதருக்கு நெய்தீபம் காமிக்கலாம். நெய்தீபம் காமிக்கிறதுக்கு பெரிய செலவாகாது, சிறிய மட்டும் நெய்யில் போட்டால் போதும். அதுவும் முடியாதவங்க நல்ல நெய்தீபம் ஏற்றலாம். கூடுமானவருக்கு நெய்தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷமானது. மண்விளக்கு பயன்படுத்தலாம். மண்விளக்கு ஒரு தடவை தான் பயன்படுத்த முடியும். அப்படி மண்விளக்கு தினமும் வாங்க முடியாதவங்க ஏதோ ஒரு ஒரு விளக்கு பித்தளையில் பிராஸில் எதாவது வாங்கிட்டு அதை கழுவி கழுவி பயன்படுத்திக்கிறீங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து நீங்களும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் இங்கே நம்ம எல்லோரும் சேர்ந்து பண்ண போகிறோம். மற்ற நாட்களில் நீங்கள் வீட்டிலேயே செய்யலாம், உங்கள் கடைகளில் செய்யலாம். நிறைய பக்தர்கள் அவங்க கடையில் வரக்கூடிய வரக்கூடிய வர நபர்கள் எல்லாமே வந்து தாமோடைய சேவையில் ஈடுபடுத்துறாங்க. கடைகளில், வீடுகளில், நிறைய இடங்கள்ல இந்த மாதம் வந்து ஹரே கிருஷ்ணா பக்தர்கள் உலகம் முழுவதும் இந்த தாமோதர ஆரத்தி கொண்டாடுவாங்க. பிரபாவுடைய கருணையினால இந்த தாமோதர ஆரத்தி கார்த்திகை விரதம் வந்து உலக அளவில் இப்போ கொண்டாடிட்டு இருக்காங்க. மலேசியா, சிங்கப்பூர், நிறைய இடங்கள் பிரம்மாண்டமா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இன்னைக்கு தாமோதருக்கு நெய்தீபம் காமிச்சிருக்காங்க, ஸ்கூல்ல, ஃபேக்டரியில. அதனால நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தலாம். அதே மாதிரி நம்மளை சூழ்ந்தவங்க, நம்ம சார்ந்தவங்க, நம்ம போற இடத்துல எல்லாருமே இதோடைய மகிமையை சொல்லி ஈடுபடுத்தலாம். கேட்கறதுனாலே அவங்க அதை பலன் அடைவாங்க, செய்யும் போது நம்ம ரெட்டிப்பு பலன் அடைவாங்க. அதை சொல்றதுனால அந்த சொல்லக்கூடிய பக்தர் நம்ம அளவிட முடியாத அளவுக்கு பலன் அடைவாங்க. நீங்க யாருக்காவது நெய் தீபம் தானம் பண்ணீங்களோ அதுக்கும் பலன் இருக்கு. இந்தாங்க இந்த நெய் தீபம் நீங்க பகவானுக்கு காமிங்க, அதுவும் பலன் வந்து அளவிட முடியாத அளவுக்கு. இப்படி எல்லாமே இந்த மாதத்துல என்ன ஒரு சின்ன பக்தி சேவை பண்ணா கூட அது அளவிட முடியாத அளவுக்கு பலன் இருக்கு. கூடுமளவு நம்ம ஹரே கிருஷ்ணா வந்து ஒத்தே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே. ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாக்கு இல்ல சில இடங்கள் என்னங்க ஆமா இந்த மாசம் ஃபுல்லா